بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றாப்பெருந்தருணை, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தோழியர்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை பின்வந்த மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக அரும்பாடுபட்ட நல்லோர்கள் இமாம்கள் மூமினான ஆண் பெண்கள் குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலில் இதற்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு வேலைகளை விட்டுவிட்டு இங்கே ஒன்று குழும்பிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் தேர்வு செய்திருக்கின்ற தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த போர்க்களங்கள். இந்த தலைப்பு இப்போது நாம் புதிதாக பேசக்கூடிய ஒரு தலைப்பல்ல. இதற்கு முன்பாக பல்வேறு வாரங்களில் பல்வேறு நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் என்னென்ன போர்களை எல்லாம் மேற்கொண்டார்கள் என்பதை பற்றி ஒரு சில போர்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். முதலில் நபி அவர்களும் சஹாபாக்களும் முஷ்ரிக்கீன்களோடு அவர்களை எதிர்த்து போரிட்ட போர் என்ன போர்? பத்ரு போர். அதை பற்றி போதுமான தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அவர்களும் சஹாபாக்களும் இணைவைப்பாளர்களுக்கு எதிராக கண்ட போர் என்ன போர்? உஹது போர். அதை பற்றியும் போதிய தகவல்களை கடந்த நாட்களிலே நாம் அறிந்து கொண்டோம். இந்த தலைப்பு பல்வேறு குர்ஆன் வசனங்களை புரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைப்பு. காரணம், திருமறை குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு கட்டளைகளையும் விளக்கல்களையும் குறிப்பிடுகிறார். நோன்பு வைக்கணும், தொழுகணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், தான தர்மங்களை செய்யணும், நல்ல சொற்களை சொல்லணும் என்று நல்ல காரியங்களை எல்லாம் அல்லாஹ் ஏவுகிறார். பட்டி வாங்கக்கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது, அடுத்தவருடைய பொருளை எடுக்கக்கூடாது, சிலருடைய மானத்தோடு விளையாடக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் தடை செய்த விஷயங்களையும் அல்லாஹ் பட்டியலிடுகிறார். இது ஒரு வகை. இன்னொரு வகை வரலாறுகள். கடந்த காலங்களில் மூசா நபியுடைய வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, ஒவ்வொரு நபியுடைய வரலாறுகள் என்று இது ஒரு பெரும்பகுதி திருமறை குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனில் இன்னொரு ஒரு பெரும்பகுதி இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் சந்தித்த போர்க்களங்களில் அல்லாஹ் அருளிய வசனங்கள். பல்வேறு உஹது போர் குறித்த வசனங்கள், பத்ர் போர் குறித்த வசனங்கள், ஹந்தக் போர்க்களம் குறித்த வசனங்கள், நபி அவர்கள் சந்தித்த பல்வேறு போர்க்களங்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறார். அதுல நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. காபிர்கள் எதற்காக போரிட்டார்கள், நபியர்கள் எதற்காக இந்த போர்க்களங்களை எதிர்கொண்டார்கள், அதிலே காபிர்களுடைய பலகீனம் என்ன, சஹாபாக்களுடைய ஈமானிய உறுதி என்ன என்பது போன்ற பல்வேறு பிரயோஜனமான போதனைகளை உபதேசங்களை இந்த தலைப்பை நாம் படிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, இந்த உமது போர்க்களத்துக்கு அடுத்து வரலாற்றிலே நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. என்ன நிகழ்வு என்றால் பேர் மவுனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 3வது வருடத்திலே நடக்கிறது. உஹது போரும் ஹிஜ்ரி 3வது ஆண்டில் தான் நடந்தது. உஹது போர்க்களம் முடிந்து ஒரு 4 மாதங்கள் தான் கடந்திருக்கும் கழிந்திருக்கும் அப்போது இந்த பேர் மவுனா என்ற சம்பவம் நிகழ்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆமீர் குலத்தை சார்ந்த சில பேர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களிடம் மக்கள் இருக்கிறார்கள், உங்களை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை பற்றி விளக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை எங்களிடம் நீங்கள் தாருங்கள், எங்கள் சமூகத்திடம் நீங்கள் அனுப்பி வையுங்கள், அவர்களை நாங்கள் அழைத்து செல்கிறோம், எங்குள்ள மக்கள் எங்களுடைய மக்களிடம் அவர்கள் உங்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறட்டும், அவர்கள் கண்டிப்பாக பதிலளிப்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், ஏன்னா ஒரு நல்ல கோரிக்கை தானே, ஒருவர் வந்து எங்களுடைய சமூக மக்களுக்கு இஸ்லாம் தெரியவில்லை, நீங்க வந்து சொல்லி விடுங்க, அல்லது உங்கள்கிட்ட உள்ள தெரிஞ்ச மக்களை அனுப்பி வையுங்கள் என்று சொன்னால் பரவாயில்ல, ஆர்வமா இருக்கிறாங்க, நல்ல காரியத்துக்கு நம்மை அழைக்கிறார்கள் என்று அதை நாம் தட்டி கழிக்க மாட்டோம், நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது என்று நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நபி அவர்களுக்கு சொல்ல தேவையே இல்லை, உலக மக்கள் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று பேராசை கொண்டவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய பேராசை எந்த அளவுக்கு முத்தி போனது என்றால் நபி அவர்களே தனக்கு தீங்கிழைத்துக் கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் கவலைப்பட ஆரம்பித்து விட்டார்கள். கவலைப்பட்டு நபி அவர்களின் உடல்நிலை பாதிக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய கவலை மிகைத்தது. அல்லாஹ்வை திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஃபலஅல்லக பாஹி நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. நபியே, இந்த செய்தியை இந்த போதனையை இவர்கள் நம்பாவிட்டால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல், கவலைப்பட்டு நபியே தன்னை அழித்துக் கொள்வீர்கள், உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டார்கள், பேராவல் உடையவர்கள், ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை உள்ளவர் இந்த தூதர் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த கருணையால் அந்த பேராவலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 சஹாபாக்களை தயார்படுத்தினார்கள். எத்தனை பேரு? 70 சஹாபாக்கள். அந்த 70 பேரு யாருன்னா சாதாரண ஆட்கள் கிடையாது, குர்ராக்கள். குர்ரா என்று சொல்லப்படும் காரிகள், குரானை நன்கு ஓத தெரிந்து அந்த குரான் படி அதனுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் கற்று அதன்படி நடக்கக்கூடிய வாழக்கூடியவர்கள் தான் காரிகள் என்பது. சும்மா குரானை ஓதக்கூடியவர்களுக்கு அந்த காலத்தில் காரிகள் என்று சொல்லப்படாது. இன்றைக்கு ஒரு மனிதர் அழகாக குரானை ஓத ஆரம்பித்து விட்டால் இந்த காரி எப்படி ஓதுகிறார் என்று அவருக்கு உடனடியாக காரி பட்டம் கிடைத்துவிடும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காரிகள் குர்ராக்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? குரான் அழகா ஓதுனா மட்டும் பத்தாது, குரானுடைய சட்ட திட்டங்கள் சுன்னாவுடைய விதிமுறைகள் எல்லாத்தையும் அறிந்து அதன்படி நடக்கவும் செய்யணும், செயல்படவும் செய்யணும், அவர்களை தான் காரிகள் என்று சொல்லப்படும். நபி அவர்கள் 70 குரானை அறிந்த அறிஞர்களை தயார்படுத்தினார்கள். இந்த 70 காரிகளும் மார்க்கத்தில் இவ்வளவு ஆர்வத்தோடு அறிவோடு அவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு பணியையும் செய்து கொண்டிருந்தார்கள். இரவெல்லாம் கல்வியை கற்பார்கள், பிறருக்கு இந்த கல்வியை போதிப்பார்கள். எங்கு இரவு நேரத்தில் மனிதர்கள்லாம் இரவுல தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த 70 சஹாபாக்கள் காரிகள் இரவெல்லாம் கல்வியை தானும் கற்பார்கள், பிறருக்கு கற்றுக் கொடுப்பார்கள். பகலில் என்ன செய்வார்கள்? பகலிலே தொலை தூரங்களுக்கு சென்று தண்ணீரை எடுத்து வந்து மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் அந்த தண்ணீரை நிரப்பி தொலை வரக்கூடிய மக்களுக்கு தாகம் தணிப்பதற்காக அந்த தண்ணீரை சேமித்து வைப்பார்கள். தொலை தூரங்களுக்கு சென்று அந்த தண்ணீரை கொண்டு வந்து சேமிப்பார்கள். விறகுகளை சுமப்பார்கள், மக்களிடம் சென்று அந்த விறகுகளை விற்று ஏழைகளாக சுஃபா அகலு சுஃபா திண்ணைவாசிகள், அவங்களுக்கு குடும்பம் இருக்காது, அரவணைப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அனாதைகளாக வந்திருப்பாங்க, அவங்க கையில் பணமும் இருக்காது,
இப்படி சின்னத் தோழர்களாக ஏழைகளாக இருந்த அந்த அகலு சுஃபா வாசிகளுக்காக இவர்கள் விறகுகளை சுமந்து விற்று அந்த பணத்தை அவர்களுக்கு செலவழிப்பார்கள். எப்படி இருந்திருக்காங்க பாத்தீங்களா அந்த காலத்துல அறிஞர்கள், மாஷா, இதான் சஹாபாக்கள் நபியவர்கள் உருவாக்கிய கூட்டம். ஆக இந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய மக்கள், இவர்களால் மஸ்ஜிது நபவி பலனடைகிறது, அஹ்லு சுஃபா வாசிகள் மிகப்பெரிய பலனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சஹாபாக்கள் நபியவர்கள் அனுப்பி வச்சாங்க. ஆனா என்ன நடந்தது, போனாங்க 70 பேரும் போனாங்க. போனா அங்க ரஹல், தக்வான், அரபு கோத்திரங்கள், இவங்களாம் குறைசிகள் தான், குறைசி குலத்தை சார்ந்தவர்கள் தான், அரபு கூட்டம் தான். அவர்களிடம் அவங்க பாக்குறாங்க, இந்த 70 பேர் பாக்குறாங்க. முதோ ஹராம், யாரு, ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஒரு சஹாபி. இவங்க யாருன்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம வரலாற்றுல கேள்விப்பட்டிருப்போம். அவர்களுடைய சகோதரன் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் ஒரு சஹாபிய பெண்மணி. அவர்களுடன் பிறந்த சகோதரர் தான் ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க முத என்ன செய்யறாங்கன்னா, நீங்க எல்லாம் இங்க இருங்க, அவங்ககிட்ட முத நான் போய் பேசுறேன், எனக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா நான் அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி அவர்களுக்கு நான் எடுத்து சொல்றேன்னு சொல்லி இந்த சஹாபி போறாங்க. அந்த குஃபார்களை முஷ்ரிக்கின்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, அவங்க என்ன போதிக்கிறாங்க, இஸ்லாமிய நெறிமுறைகள் கோட்பாடுகள், அதையெல்லாம் அவர்கள் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். விளக்கி கொண்டிருக்கும் போதே, இவர் பயான் பண்ணி கொண்டிருக்கும் போதே, அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து இப்படின்னு கண்ணை காட்டுகிறான். என்ன, அவரை போட்டு தள்ளு. தௌஹீதை கேட்டோனவே அவன் உன்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவரை கொலை செய் என்று அவன் சமிக்கை செய்கிறான். அவன் கத்தியை எடுத்து வந்து ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலையும் செய்து விடுகிறான். உடனடியாக அந்த நேரத்துல பாருங்க, அல்லாஹ் இந்த ஈமானுக்கு வழங்கிய சிறப்பை பாருங்க. ஒரு மார்க்கத்தை போதிப்பதற்காக போன இடத்துல உயிர் போகும்போது அந்த சஹாபாக்கள் சொன்ன கடைசி வார்த்தை ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில் 4092 ஹதீஸ். அவருடைய தலையிலும் குத்தப்பட்டு அவருடைய முகமெல்லாம் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை துடைத்து விட்டு, முகமெல்லாம் துடைத்து விட்டு இந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன். அவர்கள் சொன்ன வார்த்தை, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன், என்னுடைய லட்சியத்தை நான் அடைந்து விட்டேன், நான் ஷஹீதாகி விட்டேன். ஷஹாதத்தை எதிர்பார்த்து போயிருக்கிறாங்க. உயிர் போக போகிறது, அந்த நேரத்தில் அவர்களுக்கு வேற எந்த கவலையும் இல்லை. காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி அடைந்து விட்டேன், அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை வழங்கிவிட்டான் என்று சொல்லி அவர்கள் ஷஹீதானார்கள். பிறகு அந்த குஃபார்கள் முஷ்ரிக்கின்கள் மீதம் இருந்த மற்ற சஹாபாக்களையும் கொலை செய்து அவர்களையும் அவர்களும் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்னன்னா, எந்த போர் நடந்தாலும் அந்த போர் படையை அனுப்பினார்கள் என்றால் அதற்கு பின்பாக 2-3 பேரை நபி அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். இவர்கள் ஏதாவது பொருளை விட்டுட்டு போனாங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு, அல்லது ஏதோ ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக நபி அவர்கள் அப்படி அனுப்பி வைக்கிறது வழக்கம். இந்த 70 சஹாபாக்களுக்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ரு இப்னு உமையா, இன்னும் ஒரு அன்சாரி தோழர், இந்த 2 சஹாபாக்களையும் நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். திடீர் என்று பார்த்தால் வானத்திலே பறவைகள் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு முன்னால் அந்த சஹாபாக்கள் போயிருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்தை நோக்கி பறவைகள் வட்டமிடுகிறது. அந்த கால பாலைவனம் தானே, பொட்டல் வெளியாகவும் இருக்காது, தொலை தூரத்துக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம கண்களுக்கும் தெரியாது. பறவைகள் வட்டமிடுவதை பார்த்த இந்த இருவருக்கும் ஒரு சந்தேகம் வருகிறது. ஆஹா, பறவைகள் ஒரு இடத்துல வட்டம் விடுதுன்னு சொன்னா பாலைவனத்துல போய் வட்டம் விடுமா? பாலைவனத்துல வட்டம் விடுதுன்னா ஏதோ ஒரு உயிர் அங்க மடிந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வருது, ஏதோ நடந்திருக்கிறது என்று சொல்லி அந்த 2 பேரும் சீக்கிரமா போய் பாக்குறாங்க. அந்த சஹாபாக்கள் அனைவரும் கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள். அங்கே அந்த குதிரைப்படையும் இருக்கிறது, யாரு, முஷ்ரிக்கின்களுடைய குதிரைப்படையும் அங்கே இருக்கிறது. முஷ்ரிக்கின்களை இவர்கள் பார்க்கிறார்கள், ஆனால் இந்த 2 பேரையும் முஷ்ரிக்கின்கள் பார்க்கவில்லை. இப்ப இந்த 2 பேரும் பேசுறாங்க, நம்ம என்ன செய்யலாம். வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அம்ரு இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாம வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த தகவலை எடுத்து வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த அன்சாரி தோழர் இருக்கார் இல்லவா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அல்லாஹ் மேல சத்தியமா, முன்தீர், இந்த அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபி யார் என்று சொன்னால், முன்சிர் இப்னு அம்ர் என்பவர், முன்சிர் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஒரு அன்சாரி, சிறந்த ஒரு சஹாபி. அந்த நேரத்தில் இந்த அன்சாரி தோழர் சொன்னார், முன்சிர் இப்னு அம்ர் அவர்கள் கொல்லப்பட்டு ஒரு இடத்துல கிடக்கும் போது அந்த இடத்தை விட்டு விட்டு ஏன் உயிரை பாதுகாத்துக் கொண்டு அவரை பற்றி நாம் மதினாவுக்கு போய் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்றதுக்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் திரும்பி போக மாட்டேன், இந்த இணை வைப்பாளர்களோடு என்னால் முடிந்த அளவு நான் முயற்சி செய்வேன் என்று சொல்லி அவங்க எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கிறாங்க, 70 பேரே சமாளிக்க முடியல. இந்த சஹாபு என்ன செஞ்சாங்க, போனாங்க, போய் தன்னால முடிஞ்ச அளவு போர் செஞ்சு முடிவு என்ன ஆகும், கொல்லப்பட்டாங்க, அவங்களும் சஹீதானாங்க. அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல திரும்பி வந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு நிகழ்வு அதி பயங்கரமான, மிக துக்கமான ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு சமுதாயத்துல சாதாரண மனிதர்கள் கொல்லப்படுறதுங்கிறது வேற இல்லையா, அந்த சமுதாயத்துல கற்று எல்லா பேருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து அவர்கள் மூலம் பல பேர் பண்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய அறிஞர்கள், அந்த அறிஞர்களும் கொத்தாக ஒரு பேர் ரெண்டு பேர் அப்படி இல்லாம ஒரு கொத்தாக மொத்தமாக ஒரு கூட்டமாக கூண்டோடு அழிக்கப்படும் போது இதன் நபி அவர்களால தாங்கிக் கொள்ளவே முடியல, கடுமையான துன்பம். சரி, இந்த செய்தி நபி அவர்களுக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா, அல்லாஹ்தான் அறிவித்துக் கொடுத்தான். அந்த நேரத்துல சஹீதான சஹாபாக்கள் எல்லாருக்கும் உள்ள கவலை என்ன தெரியுமா, மனைவியை பத்தி கவலை இல்ல, பெற்றெடுத்த பிள்ளைகளை பத்தி அவங்க கவனிக்கல, தன்னுடைய சொத்துக்களை பத்தி அவங்க கவலைப்படல, எந்த கவலையும் இல்ல. அவங்களுக்குள்ள கவலையெல்லாம் என்ன தெரியுமா, அந்த மௌத்தாகும் போது அவ்வளவு சஹாபாக்களும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு மனசுல எழுந்த ஆசை என்ன தெரியுமா, அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அது தெளிவாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லகூர் அப்பகும், நாங்கள் எங்களுடைய ரப்பை நாங்கள் சந்தித்து விட்டோம், அவன் எங்களை பொருந்தி கொண்டான், அவனை நாங்கள் பொருந்தி கொண்டோம், இதுதான் அவர்களுடைய ஆசை. என்ன இது, எங்களுடைய சமூகத்தாருக்கு எடுத்து வையுங்கள், யாரெல்லாம் நீ எடுத்து சொல் என்று. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, பலவாறு பல பேர் நினைக்கலாம், என்னடா 70 போனாங்க, எங்க போனாங்க, எங்கேயாவது வேற நாட்டுக்கு ஓடிட்டாங்களா, அவங்களுடைய விவரம் ஒண்ணுமே இல்லையே. அவங்க என்ன நினைச்சாங்க, அல்லாஹ் எங்களை பொருந்திக்கிட்டான், நாங்க அல்லாஹ்வை பொருந்திக்கிட்டோம், நாங்க சிறப்பா சஹீதாயிட்டோம், மார்க்கத்தில் உயர்வான ஒரு நிலையை நாங்கள் அடைந்து விட்டோம், இதை எங்களுடைய சமூக மக்களுக்கு எடுத்து வைக்கணும் என்று அவர்கள் ஆசைப்பட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்துரைக்கிறார்கள். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை கூட இறக்குகிறார். குறிப்பிட்ட சில காலம் சஹாபாக்கள் அந்த வசனத்தை குர்ஆனில் ஓதிக்கொண்டும் இருந்தார்கள். என்ன, பல்லிய கௌமனா அன்கது லகைனா ரப்பனா, எங்களுடைய சமூகத்தாருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், எங்களுடைய ரப்பை நாங்கள் சந்தித்து விட்டோம், அவன் எங்களை பொருந்தி கொண்டான், எங்களை பொருந்தி கொள்ள செய்து விட்டான், நாங்கள் திருப்தி அடைந்து விட்டோம் என்று அந்த சஹீதான சஹாபாக்கள் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசனமாக அருளினான். குறிப்பிட்ட காலம் சஹாபாக்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள். பிறகு இந்த வசனம் திருமறை குர்ஆனிலிருந்து அல்லாஹுவால் நீக்கப்பட்டது, மாற்றப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் நபி அவர்களுக்கு இந்த துக்கம் தாங்க முடியல. இஸ்லாத்துக்கு எவ்வளவு பெரிய உதவியாக இருந்தவர்கள், கல்விமான்கள், அவர்களை இந்த மாதிரி மார்க்கத்தை கத்துக் கொடுக்கிறதுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போய் துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார்களே பாவிகள், இந்த பாவிகளை சும்மா விடக்கூடாது என்று நபி அவர்கள் யார்கிட்ட கையேந்தினாங்க, அல்லாஹ்ட்ட தான் கையேந்தினாங்க. ஏன்னா நபி அவர்களுக்கு இருந்த ஒரே வலிமை அல்லாஹ்தான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவர்களுக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம், துக்கம் ஏற்படும் போதெல்லாம் அவர்கள் சரணடையக்கூடிய இடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். வலன் அஜிதமின் தூனிஹி முல்தஹதா, அல்லாஹை தவிர ஒதுங்கும் இடம் எதுவும் எனக்கு இல்லை என்று அல்லாஹ் நபி அவர்களை சொல்ல சொல்கிறானே, அவங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் போதெல்லாம் அவர்கள் அல்லாவிடம் தான் சென்று சரணடைந்தார்கள். ஆக அல்லாவிடம் அவர்கள் நபி அவர்கள் கேட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் இந்த ரஇல் தக்வான் பனு உசையா இவர்கள் தான் இந்த கொலையை செஞ்சாங்க, இவர்களுக்கு எதிராக நபி அவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி இவங்களை கொலை செஞ்சுட்டாங்க, இவங்களை நீ விட்டு விடாதே, இவர்களை நீ பார்த்துக்கொள், இவர்களை நீ அழித்து விடு என்று அல்லாவிடம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த மாதிரியான ஒரு துக்கம் இந்த சம்பவத்தில் நடந்தது. இதுதான் பேரு மவுனா, அதாவது மவுனா என்ற பகுதியில் ஒரு கிணறு இருக்கிறது, அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்ததுனால இந்த நிகழ்வுக்கு பேரு மவுனா என்று சொல்லப்படுகிறது. அதாவது சஹாபாக்கள் நபியவர்களுக்கு பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு பெரிய இழப்பு தான். ஆனா எவ்வளவு இழப்பு வந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய இழப்பா தெரியாது. காரணம் என்ன, இது உலகம் மட்டுமா வாழ்க்கை, இந்த உலகத்தை விட்டு போனா நம்ம எங்க போக போறோம்? அல்லாட்டல போக போறோம். மவுத் இன்னைக்கு இல்லாதனால இன்னைக்கு எல்லாருக்கும் வரத்தான் போகுது. இறந்து போயிட்டாங்க, இறந்து நீனும் மொத்தாக போறோம், நானும் மொத்த போறேன், எல்லாரும் மொத்தாதான் போக போறோம். இதுல என்ன பெரிய விஷயம் என்று அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அதை ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகத்தான் அவர்கள் ஆறுதலாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த பேரு மவுனாவுக்கு பிறகு ஒரு போர்க்களம் நடக்கிறது. என்ன போர்க்களம் என்றால் பனு நவீர், பனு குறைலா, இந்த இரு சாராரோடு நபிசல்லா சொங்க போர்க்களம் செய்கிறார்கள். இந்த இரு சாரார்கள் யார் என்றால் யூதர்கள். இந்த பனு குறைலா என்பவர்களும் பனு நவீர் என்பவர்களும் யூதர்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். யூதர்கள் அவங்க புனிதமாக நினைக்கக்கூடிய ஊர் என்ன ஊர், எந்த நாடு சொல்லுங்க? ஜெருசலம், பாலஸ்தீன், முந்தி போனா இந்த எகிப்து, இந்த ஏரியாக்கள் தான் அவங்க புனிதமாக நினைக்கக்கூடிய இடம். மதீனாவுக்கு ஏன் அவங்க வர்றாங்க? பனு நலீர் குலத்தார்கள், இந்த குறைலா போன்ற யூத கூட்டங்கள் மதீனாவில் அவங்களுக்கு என்ன வேலை? அந்த புனித இடங்களை எல்லாம் விட்டுட்டு மதீனாவுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அதுதான், அதாவது ஒரு நபி வருவாங்கள் என்பது அவர்களுடைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தௌராத் இஞ்சிலே ஒரு நபி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் எந்த இடத்தில் வருவார், எந்த ஊரில் வருவார், அவர் வரக்கூடிய நாடு எப்படி இருக்கும், அங்க மலைகளாக இருக்கும், பாரான் மலையாக இருக்கும், அங்க இந்த மாதிரியான விவசாயம் பண்ணுவாங்க, பேரித்த மலை, இந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் படிச்சவங்க தான் யாரு? யூதர்கள். யூதர்கள் நிறைய கல்விமான்கள், தௌராத்த படிச்சவங்க நிறைய நிறைஞ்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனத்து மக்களோடு யூதர்களுக்கு சில நேரங்களில் சண்டை பிரச்சனைகள் கூட வரும். அப்ப யூதர்கள் வளமையா பேசிக்கிறாங்களா, என்ன பேசிக்கிறாங்களா, உங்களை எல்லாம் வச்சுக்கிறோம், எங்களுக்கு ஒரு நபி வருவார், அவர் வந்து அவரோட சேர்ந்துகிட்டு உங்களெல்லாம் நாங்க அடிப்போம் பாருங்க, விரட்டுவோம் பாருங்க என்று வளமையாக பேசி வந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்தது. ஆனா நபி அவர்கள் வந்தோன்னு என்ன செஞ்சிட்டாங்க, மாறிக்கிட்டாங்க. ஏன்? அவங்க நினைச்சது என்னன்னா அந்த நபி நம்ம யூத பரம்பரையில வருவாரு, இஸ்ரவேலர்கள் வருவாரு நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நபியை எங்க அனுப்பிட்டான்? ரசூல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மவேலர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில நபி அவர்களை அல்லாஹ் தேர்வு செஞ்சு அனுப்பி விட்டான். அப்ப இதையெல்லாம் இதனாலதான் யூதர்கள் வந்தாங்க. ஆனா நபி அவர்களுடைய கடுமையான எதிர்ப்பை காட்டினாங்க. இப்ப இந்த போர்க்களம் ஏன் நடக்குதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூதர்கள் நபிகளாருக்கு எதிராக சதி செய்யறாங்கிற செய்தி நபியோருடைய காதுக்கு வருகிறது. முதல் குறைசிகள் நபியோடு சண்டை போட்டு பார்த்தாங்க. இந்த பத்ர் போரம், உஹது போர்க்களம், இந்த போர்க்களங்களை எல்லாம் எப்படியாவது அடக்கிடலாம்னு பார்த்தாங்க. ஜெயிச்சாலும் அடங்க மாட்டேங்கிறாங்க, தோல்வியுற்று பிணமாக மாறினாலும் இவர்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இவர்கள் சோர்ந்த பாடில்லை, இதெல்லாம் பார்த்தாங்க குறைசிகள். அப்ப இவங்களை அழிக்கணும்னா ஒரே வழி என்ன தெரியுமா, இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறாங்களே மதீனத்து மக்கள், அவர்களை முகமதுக்கு எதிராக அனுப்பிவிட வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணாங்க. அபு சுஃபியான் என்ன பண்ண, அவதான குறைசி தலைவர். அபு சுஃபியான் என்ன செய்யறாரு, உபைபுனு சலுல், அப்துல்லா இப்னு உபைபுனு சலுல், இவர் தான் மதீனத்து மக்களுக்கு ஒரு பெரிய தலைவராக அந்த காலத்துல இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோட அந்த பதவி போயிருச்சுங்களே, இந்த பதவி போனதுக்காக அவர் நபிக்கு எதிராக வேலை செஞ்ச ஒரு முனாஃபிக் தான் யாரு, அப்துல்லா இப்னு உபைபுனு சலுல். நான் எவ்வளவு ஒரு அந்தஸ்து, இந்த முகமது வந்தாரு, நம்ம பதவி அந்தஸ்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டாரு, இப்படி அவர் வழிகட்டு போனார், முனாஃபிக்கா இருந்தார். அப்ப அவருக்கு கடிதம் அனுப்புறாரு இந்த அபு சுஃபியான், நீங்க முகமதுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கீங்க, இந்த முகமதையும் அவரோடு இருக்கக்கூடியவரையும் நீங்க விரட்டி விடணும், நீங்க அனுமதி கொடுக்க கூடாது, மீறி நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களோட வந்து போர் செய்வோம், உங்களுடைய பெண்களை நாங்க கைதிகளாக பிடிப்போம், உங்களுடைய சொத்துக்களை நாங்க பங்கிட்டு சூறையாடி கொள்வோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் கடிதம் வருது. வந்தோட அப்துல்லா பின் உபை பின் சலுல் தன்னுடைய ஆட்களை எல்லாம், உவைஸ் ஹஸ்ரஜ், அன்சாரிகள் ரெண்டு பிரிவா இருந்தாங்க, அவுஸ் ஒரு பிரிவினர்கள், இன்னொரு சாரார் ஹஸ்ரஜ்ங்கிற பிரிவு, இந்த ரெண்டு சாராரையும் நபியவர்களுக்கு எதிராக போர் திரட்டுவதற்காக அப்துல்லா பின் உபை பின் சலுல் தயார்படுத்துறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா யோசிச்சாங்க, மதீனத்து மக்கள்கிட்ட எப்படி பேசினா அவங்களை பணிய வைக்கலாம், நினைச்சுதான் சண்டை போட்டிருக்கலாம், அதனுடைய ரிசல்ட் வேற. சண்டை போடாக நபியவர்கள் அவர்களை அடக்கினார்கள். அப்துல்லா பின் உபை பின் சலுல்ட்ட சொன்னாங்க, அபு சுஃபியான் உனக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சியை விட உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் ரொம்ப மோசமா இருக்குது, அவர் சொல்றதை நம்பி உங்களுக்கு நீங்களே கெடுதல் செய்ய பாக்குறீங்களே, இங்கெல்லாம் இருக்கிறது யாரு, உன்னுடைய மகன்கள், உங்களுடைய உறவினர்கள், ரத்த பந்த சொந்தங்கள் இருக்கிறாங்க, அந்தால் பேச கேட்டு உங்க ரத்த பந்த உறவுகளை எல்லாம் நீங்க கொல்ல போறீங்களா என்று கேட்டவுடன் அதோடு அவர்கள் போரை கைவிட்டு விட்டார்கள். நபியவர்களுக்கு எதிராக கலம்பரங்களை விட்டுட்டாங்க. அபு சுஃபியான் பார்த்தார், அப்ப என்ன செய்யறது, இந்த மதீனத்து மக்களை நபிக்கு எதிராக கிளப்பிவிட முடியல, இப்ப வேற யார வச்சு அந்த பிரச்சனை நம்ம உருவாக்குறது, மதீனாவில வேற யார் இருந்தா, மதீனத்து மக்களோட சேர்ந்து இருந்தவங்க யாருன்னா இந்த யூதர்கள் தான், அதான் நலீர் குலத்தார்கள், பனு குறைலா குலத்தார்கள். அப்ப இந்த யூதர்களை நம்ம கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மதீனத்து மக்கள் கொஞ்சம் சாஃப்டான டைப், ஏதாவது ஒரு நல்ல அறிவுரை சொல்லிட்டு உடனே பணிஞ்சிருவாங்க. ஆனா இந்த யூதர்கள் மாதிரியான சைத்தான்கள் உலகத்துல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. வரலாறு நடிகன் பாருங்க, நபிமாருடைய வாழ்க்கையிலிருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானவர்கள். மூசா நபியை பாடாக படுத்தினார்கள், ஒவ்வொரு நபியையும் படாத பாடுபடுத்தி கல் நெஞ்சக்காரர்கள். அல்லாஹ் சொல்றாங்கல்ல, கல்லு கூட என்ன செய்யும், கொஞ்சம் தண்ணி வரும் அங்க ஈரங்க செய்யும், ஆனா உங்களுடைய உள்ளத்துல அது கூட கிடையாது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்ற அளவுக்கு தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்ப அபு சுஃபியான் அடுத்து கடிதம் அங்க போடுறார், யூதர்கள்ட்ட போடுறார், இந்த மாதிரி முகமதுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்திருக்கீங்க, அவருக்கு எதிராக நீங்க போர் செய்யணும், இல்லாட்டினா நான் உங்கள்கிட்ட போர் செய்வேன், உங்களுடைய மனைவிமார்களை எல்லாம் நாங்க அபகரிப்போம், சொத்துக்களை எல்லாம் சூறையாடிடுவோம். இப்படி வந்தோனையுமே ஆஹா, எப்படா இவருக்கு எதிராக நம்ம கலமரங்களான்னு நினைச்சு கொண்டிருந்த அந்த யூதர்கள் இந்த கடிதம் கிடைத்தவுடன் திட்டம் தீட்டி விட்டார்கள். சரி, தலைவரை எப்படியாவது காலி பண்ணிட்டோம்னா இந்த குழப்பம் அடங்கிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். நபி அவர்கள்ட்ட வந்தாங்க, நபி அவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான் இந்த மாதிரி கடிதம் அங்க போயிருக்குது, அது நபி அவர்களுக்கு செய்தி வந்துருச்சு, திட்டம் தீட்டுறாங்க. யூதர்கள் வந்து நபி அவர்கள்ட்ட சொல்றாங்க, நபி முகமது அவர்களே, உங்க சார்பில் இருந்து ஒரு 30 பேர் நீங்க வாங்க, நாங்க எங்களுடைய மத குருமார்கள், பண்டிதர்கள், படித்தவர்கள், அறிவுஜீவிகள், மேதைகள், அவங்க ஒரு 30 பேரை கொண்டு வர்றோம், நீங்க உங்க மார்க்கத்தை அவங்ககிட்ட சொல்லுங்க, அந்த மேதைகள் இதை உண்மைப்படுத்தினாங்கன்னா முகமது நபி அவர்கள் சொல்றத உண்மைப்படுத்தினாங்கன்னா அப்ப நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க முஸ்லீம் ஆயிடுறோம், இந்த மாதிரி ஒரு சமரச பேச்சுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர்களுடைய நோக்கம் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோ அது பற்றி ஆராய்ச்சி செய்வனுங்கிறதோ எதுவுமே கிடையாது. இப்படி கூப்பிட்டு நபி அவர்களை கொலை செஞ்சிடணும், அவருடைய சூழ்ச்சி என்ன, இந்த மாதிரி கூப்பிட்டு நபியை கொலை செஞ்சுட்டா அபு சுஃபியா நமக்கு எதிராக வரமாட்டாரு, என்ன நம்முடைய யூத மதமும் சேஃப்டியா இருக்கும் என்ற ஒரு கெட்ட புத்தியில அன்றைக்கே கொலை செய்ய துணிந்தவர்கள் தான் இந்த யூதர்கள், நபி அவர்களை கொலை செய்ய துணிந்தவர்கள். நபி அவர்களுக்கு இந்த உண்மை தெரிந்து விட்டது. நபி அவர்கள் படையோட தான் போய் நின்றாங்க. குறைலா பனு குறைலா என்பது மதீனாவில தான் இருக்கிறது. பனு நலீர் என்பதும் அதுவும் அதெல்லாம் யூதர்களுடைய பிள்ளைகள். நலீர் குறைலா என்பது நபி அவர்கள் படையோட போய் நின்றாங்க. குறைலா கட்டுப்படல, நலீர் கட்டுப்படல, நபி அவர்கள் வந்து போர் செஞ்சாங்க, கோட்டைக்குள் அவர்கள் பதுங்கி கொண்டார்கள். சரி, நாளைக்கு வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி நபி அடுத்து என்ன செஞ்சாங்க, அடுத்த யூத இனமான பனு குறைலாவிடம் சென்றார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், நபி அவர்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. நபி அவர்கள் வந்து நியாயமான ஒரு கோரிக்கையை தான் அந்த யூதர்கள்ட்ட வச்சாங்க. என்ன கோரிக்கை வச்சாங்க, நீங்க மதீனாவில் இருந்துக்கோங்க, உங்க மதத்தை நீங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆனால் என்னோட நீங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கணும். என்ன ஒப்பந்தம், எனக்கு எதிராக நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, என்னுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்க நடக்கணுமே தவிர, எனக்கு எதிராக இந்த அவங்கடிதம் போடுறான், இந்த அபு சுஃபியான் எதையாவது சொல்றாரு இப்படிங்கறதுக்காக எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு நான் பாதுகாப்பு தரமாட்டேன், உங்களுக்கு இந்த நாட்டில் இடம் இல்ல என்று நபி அவர்கள் அவங்களோட ஒப்பந்தத்துக்கு வர சொன்னாங்க. நலீர் குலத்தார்கள் வரல, அதெல்லாம் நாங்க ஒப்பந்தம்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நபி அவரோட முரணுக்கு சண்டைக்கு நின்றாங்க. ஆனா குறைலா குலத்தார்கள் அவங்க கொஞ்சம் அறிவாளி, படையோட வந்திருக்கிறாங்க, நம்ம கம்மியா இருக்கிறோம், இந்த நேரத்தில் இவரை எழுத்துக்கிட்டோம்னா நம்ம கூட்டம் காலியாயிருமே என்று யோசித்தவர்கள் அவர்கள் நபி அவர்களோட சமரச உடன்படிக்கைக்கு இணங்கி வந்தார்கள். நான் அவங்களோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எதிராக இந்த காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு மறுநாள் நபி அவர்கள் நலீர் குலத்தாரிடம் போரிட்டார்கள். அவர்கள் வேற வழி இல்லாம அவங்க கீழ்படிஞ்சிட்டாங்க. இப்ப இவங்களோட ஒப்பந்தம் செய்ய முடியாது. என்ன ஒப்பந்தம், சரி உங்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறோம், உங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டோம், நாங்க மதீனாவில் இருந்துக்கிறோம், இப்ப சொன்னா ஏத்துக்கிற முடியுமா, இது போறதுக்கு முன்னாடி சொன்னா அந்த அனுமதி உண்டு, எல்லாம் அடியும் வாங்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு சேதத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணிடுறேன்னு சொன்னா அது நபி ஸல்லல்லாஹு ஏத்துக்கிற மாட்டாங்க, யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு மதீனாவில் இடம் கிடையாது, நீங்க மதீனா விட்டு வேற எங்கேயாவது போங்கன்னு நபி அவர்கள் தேவையான ஒட்டகத்துல ஏற்ற அளவுக்கு, அதுக்காண்டி எல்லா சொத்தையும் அள்ளிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டகத்துல நீங்க ஏற்றி கொள்கின்ற அளவுக்கு உங்களுக்கு தேவையானவற்றை நீங்க எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை விட்டு நீங்க போகணும்னு சொல்லி நபி அவர்கள் அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா பனு குறைலா குலத்தார்கள் நபி அவர்கள் வச்சுக்கொண்டாங்க. ஆனா அவர்களும் டேஞ்சர் தான். அவங்க அவங்களுடைய சுயரூபத்தை எப்ப காட்டினாங்கன்னா அடுத்த போர்க்களம் வந்துச்சு, ஹந்தக் போர்க்களம். அந்த போர்க்களத்துலதான் அவர்கள் அவருடைய சுயரூபத்தை காட்டினாங்க. அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில நடந்த போர் தான் பனு குறைலா, அதுமாதிரி பனு நலீர் அப்படிங்கிற போர். இந்த போர் குறித்துதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு சூறாவை கூட அருளி இருக்கிறார். என்ன சூறா என்றால் 59வது அத்தியாயம், சூரத்துல் ஹஷர் என்று சொல்லப்படுகின்ற 59வது அத்தியாயம். அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஏன்னா குறைலா என்பது அங்கு நிறைய பேரித்த மரங்கள், பேரித்த மர தோட்டங்கள் நிறைந்திருந்தது. சஹாபாக்கள் போருக்கு போனவர்கள் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா சில மரங்களை வெட்டினாங்க, சில மரங்களை அவர்கள் எரித்தார்கள். ஏன்னா அந்த நிலை அதை பொதுவாக நபியவர்கள் செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு போருக்கு போனாலும் மரங்களை வெட்டுறதோ மரங்களை எரிக்கிறதோ அதை நபியவர்கள் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த போர்க்களத்துல மட்டும் அவன் கோட்டைக்குள்ள போய் ஒளிந்து கொண்ட காரணத்தால் அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். சில மரங்களை வெட்டுறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அந்த விஷயத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறார். இன்னும் இந்த போர்க்களத்துல நிறைய சொத்துகள் கிடைத்தது, யூதர்களுடைய ஒட்டுமொத்த சொத்தும் முஸ்லிம்களுக்கு கிடைத்தது. அதை பற்றியும் அல்லாஹ் இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறான். நீங்கள் இந்த போர்க்களத்தில் உங்களுக்கு கிடைத்த அந்த சொத்துக்கள் அது உங்களுக்குரியதல்ல, அது லிர் ரசூல், ஃபலில்லாஹி வலிர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அது உரியது. ஏன்னா பொதுவாக நபி அவர்கள் போர்க்களத்தில் ஒரு பணத்தை எடுக்கிறாங்கன்னா கனிமத் பொருள் கிடைக்கிறது என்றால் அதை பரவலாக கலந்து கொண்டு எல்லோருக்கும் பங்கு வச்சு கொடுப்பாங்க. அவ ஏழையா இருக்கலாம், பணக்காரலா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், போர்க்களத்தில் கலந்து கொண்டுட்டீங்களா உங்களுக்கு 50னா இவருக்கு 50 என்ற மாதிரி நபி அவர்கள் சமமாக என்ன செய்வாங்க, பங்கு வச்சு கொடுப்பாங்க. ஆனா இந்த போர்க்களத்துல யூதருடைய செல்வங்களை நபி அவர்கள் அவங்க வச்சுக்கிட்டாங்க. அவங்க அவங்க சொந்ததுக்கு மட்டும் இல்ல, ஏழைகள் பல்வேறு காரியங்களுக்காக எல்லோருக்கும் பங்கு வச்சு கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம், செல்வந்தர்களுக்கு மத்தியிலே இந்த செல்வம் சுழலக்கூடாது என்பதற்காக. ஏன்னா இந்த போர்ல நீங்க கஷ்டம் எதுவும் படல, ஈஸியா உங்களுக்கு இந்த செல்வம் கிடைத்திருக்கிறது. பணக்காரவங்க மேலும் உங்களுக்கு பணம் வச்சுன்னா உங்களுக்கு மத்தியிலே சுத்திட்டு இருக்கும், இல்லாதவங்க நிறைய இருக்கிறாங்க என்று நபி அவர்கள் அந்த போர்க்களத்தில் கிடைத்த செல்வங்கள்ல பெரும்பகுதியை யாருக்கு கொடுத்தாங்க, முஹாஜிர்களுக்கு தான் கொடுத்தாங்க. ரெண்டே ரெண்டு அன்சாரிகளுக்கு மட்டும்தான் நபி அவர்கள் இந்த போர்க்களத்தில் பங்கு கொடுத்தாங்க. காரணம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமமா இருந்தாங்கிறதுக்காக. ஏன் அன்சாரிகளுக்கு கொடுக்காம நபி அவர்கள் முஹாஜிர்களுக்கு கொடுத்தாங்க, அதுக்கு என்ன காரணம், நபி அவர்கள் ரெண்டு பேரும் போருக்கு போயிருக்கிறாங்க, அன்சாரிகளுக்கும் கொடுக்க வேண்டியது தானே. ஆனா நபி அவர்கள் முஹாஜிர்களுக்கு ஏன் கொடுத்தாங்க, முஹாஜிர்களுக்கு தான் அதிகமா கொடுத்தாங்க, அவங்க தான் அதிகம். அன்சாரிகள் வந்து அவங்க எல்லாம் சொத்து கூறியவங்க, அவங்க ஆல்ரெடி அவங்ககிட்ட வந்து நிலங்கள் வயல்கள் எல்லாமே சொத்து இருந்துச்சு. முஹாஜிர்கள் எல்லா சொத்தையும் விட்டுட்டு வெறுங்கையோட வந்தவங்க. அப்ப புக்கராக்கள் என்பவர்களே யாருன்னு கேட்டா அன்சாரிகள் கிடையாது. திருமறை குர்ஆன்ல சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் புக்கரா என்று சொல்வான் என்றால் அது யாரு சொல்லப்படும்னா ஹிஜ்ரத் செய்த புக்கராக்கள். ஏன்னா அவங்க சொத்து பத்து எதுவுமே இல்லாம வெறுங்கையோட வந்தவங்க. அதனாலதான் நபி அவர்கள் இந்த போர்க்களத்தில் கிடைச்ச கனிமத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது ஒரு போர்க்களம். இதற்கு பிறகு ஜாத்து ரிகா என்ற ஒரு போர்க்களத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினார்கள். ஜாத்து ரிகா அந்த பேர்லயே சஹாபாக்கள் அடைந்த கஷ்டம் நமக்கு தெரியும். இந்த போர்க்களம் எங்க நடக்குதுன்னா கத்துஃபான் என்ற ஒரு குலத்தாரை நோக்கி இந்த போர்க்களம் நடத்தப்பட்டது. கத்துஃபான் என்ற குலத்தார்கள் எங்க இருக்கிறாங்கன்னா மதீனாவுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறாங்க. அது நஜிது தேசம் என்று அந்த காலத்தில் சொல்லப்படும். நஜிது பகுதி, நஜிது என்றால் அதாவது மேடான பகுதி, மதீனா என்பது தாழ்வான பகுதி. மதீனாவுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் நஜிது பகுதி, அது மேடான பகுதி. இந்த கத்துஃபான் என்ற குலத்தார்கள் இவர்களும் அரபுகள் தான், இவங்களும் அந்த அரபு வம்சாவளியில வந்தவர்கள் தான். இவங்க என்ன செஞ்சாங்க, அங்க இருந்தாங்க. இப்ப நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா தன்னை சுத்தி இருக்கக்கூடிய பக்கத்துல உள்ள கூட்டங்களை எல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கறது வருது. ஏன்னா அது ஒரு சரியான படைத்தளபதியுடைய ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவருடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கும். எதை நம்ம ஜெயிச்சுட்டோம், நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, கரெக்டா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் யார், அவங்களாம் என்ன செய்யறாங்க. கரெக்டா மதினாவில நபியவர்கள் யூதர்களை கரெக்ட் பண்ணிட்டாங்க, அடங்காதவன அடக்கிட்டாங்க, மற்றவங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணி கட்டுப்படணும்னு சொல்லிட்டாங்க. இனி இது வந்து மதினாவில, மதினாவுக்கு கிழக்கு பகுதியில் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வலிமையான கூட்டம் யாருன்னா அந்த ஹத்துபான்ங்கிற கூட்டம். ஆக இவர்கள் நபிக்கு எதிராக அபுசுஃபியானோட சேர்ந்து கொண்டால் என்ன செய்வது, அதனால நபி அவர்கள் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க, அவர்களோட உடன்படிக்கை பண்ணி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நபி அவர்கள் அங்கு போனார்கள். இந்த போர்க்களத்துக்கு தான் தாத்தூர் ரிக்கா என்று சொல்லப்படுகிறது. தாத்தூர் ரிக்கானா என்ன அர்த்தம்னா கட்டுகள் போடப்பட்ட போர், கட்டுடைய போர், கட்டுகள் போடப்பட்ட போர். ஏன் இந்த போர்க்களத்துக்கு கட்டுகள் போடப்பட்ட போர்னு என்ன ஏன் பேர் வந்து தெரியுமா இதற்கு? அதுக்கு அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்குரிய காரணத்தை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த போர்க்களத்துக்கு நாங்கள் போகும்போது எங்க இடத்துல வாகனங்கள் இல்லை. சஹாபி சொல்றாங்க, இந்த போர்க்களத்துக்கு நாங்க போகும்போது எங்களிடத்துல வாகனம் இல்ல, ஒரு ஆறு பேர் இருப்போம், ஏழு பேர் இருப்போம், ஏழு பேருக்கு ஒரே ஒரு ஒட்டகம் தான், ஏழு பேருக்கு ஒரே ஒரு ஒட்டகம், ஒரு ஒட்டகத்துல ஏழு பேர் உட்கார்ந்தா ஒட்டகம் உட்கார்ந்துரும், அப்படி உட்கார முடியாது. ஒரு ஆள் உட்காரலாம், அதிகபட்சம் ரெண்டு பேர் உட்காரலாம், அவ்வளவுதான். அப்ப மிச்சம் அஞ்சு பேர் என்ன செய்யணும், ஆறு பேர் என்ன, நாலு பேர் என்ன செய்யணும், நடந்துதான் வரணும். அப்படி நடந்து நடந்து சஹாபாக்கள் அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களுடைய கால்கள் எல்லாம் அந்த வெப்பு மணலில் பதிந்து கொப்பளித்து விட்டது, கால்கள் அப்படி கொப்பளம் வர ஆரம்பிச்சிருச்சு, சதைகள் தேய்ந்து எங்களுடைய நகங்கள் எல்லாம் உதிர ஆரம்பித்து விட்டது, நகங்கள் உதிர்ந்து விட்டது. அப்ப காயம் ஏற்பட்டதுனால அந்த காயத்துக்கு கட்டுகள் சஹாபாக்கள் போட்டார்கள். இது பரவலாக பல்வேறு சகாபாக்களுக்கு இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம் வந்ததுனாலதான் இந்த போர்க்களத்துக்கு பேர் என்ன வந்துருச்சு, ஜாத்துர் ரிக்கா, கட்டுகள் உடைய போர். கட்டுகள் இந்த போரிலே போடப்பட்டது, காலில் கட்டுகளை போட்டுக்கிட்டு போனாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க, நடந்து நடந்து காலுக்கு புண்ணாயிடுச்சு, நகங்கள் உதிர்கின்ற அளவுக்கு எப்படி இருக்கும் அந்த பாலைவன மணல்ல, அப்படிதான் அவங்க நடந்தாங்க. ஆனாலும் இத சொன்ன சஹாபி அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இது வந்து ஒரு தகவலுக்காக சொன்னாங்க. சொல்லிட்டு சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க, பிறகு இதை ஏன் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு கவலைப்பட்டாங்க. இதை நான் சொல்லி இருக்க கூடாதே, ஏன் அவங்க கவலைப்பட்டாங்கன்னா, நம்ம இதை பகிரங்கமா சொல்லி அதனால நாலு பேர் நம்மளை பத்தி நல்ல விதமாக நினைச்சு நம்ம மனசுல கெட்ட எண்ணங்கள் வந்து நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அமல் எது அழிஞ்சு போயிருமா, நம்ம கஷ்டப்பட்டு அல்லாவுக்காக செஞ்சிருக்கிறோம், இது எதுவும் நம்ம பேசி எதுக்கு அழிக்கணும் என்று அவங்க பயந்தாங்க. அதனால இப்படி சொன்னதுக்காக அவங்க வருத்தம் கூட பட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள்ல நம்ம படிப்பினை பெறணும். என்ன, நம்ம அல்லாஹ்வுக்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சாலும் அதை சொல்லி நம்ம பெருமை அடிக்க கூடாது, அதை நாமளே பேசக்கூடாது. ஒரு சஹாபி ஒரு தகவலுக்கு அவங்க சொன்னதுனாலதான் அதை பத்தி நம்ம படிக்கிறோம், ஆனா சொல்லிட்டு அவங்க எவ்வளவு கவலைப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, இத்தனைக்கு அவங்க பெருமை அடிக்கல, எதுக்கு நம்ம இதை சொன்ன சொல்லாம இருந்திருக்கலாமே என்று அவங்க கவலைப்பட்டிருக்கிறத நம்ம பாக்கிறோம். இந்த போர்க்களம், இந்த போர்க்களத்துலதான் இது நபி அவர்கள் போர்க்களம்னா போனாங்க, ஆனா அந்த மக்கள் யாரும் நபி அவர்களோட சண்டைக்கு வரல, அதனால நபி அவர்கள் போருக்கு வரல. சரி, நமக்கு எதிராக போருக்கு வருவாங்கன்னு நினைச்சுதான் நம்ம போனோம், ஆனா அவங்க யாரும் போருக்கு வரலன்னு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, திரும்பிட்டாங்க. இந்த போர்க்களத்துலதான் அச்ச நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்குறான். நார்மலா நம்ம நாலரைக்காய் தொழுவோம், ருக்கு சஜ்தா எல்லாம் செஞ்சு, ஆனா பயமான நேரத்துல காஃபிர்கள் நம்மளை தாக்கிடுவாங்களோ அப்படின்னு நம்ம பயப்படக்கூடிய நேரத்தில் கிபிலாவை முன்னோக்கணுங்கிற சட்டம் இல்ல. காஃபிர்களை எதிர்நோக்கி கொண்டு நம்ம வாகனத்தில் உட்காந்துக்கிட்டே என்ன செய்யலாம், நம்ம தொழுகலாம், அல்லது கீழே இறங்கி நம்ம தொழுகிறோமா, அப்படி தொழுகும் போது கூட நம்ம மற்ற தொழுக மாதிரியான சஜ்தாக்களை நிறைய செய்யறது ருக்கு செய்யறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சுருக்கமா ரெண்டு ரக்காயத்து, அதை நபி அவர்கள் எதிரிகளை கண்காணிக்கக்கூடிய வகையில் அல்ல அந்த தொழுகை முறையெல்லாம் நமக்கு என்ன செஞ்சான், கற்றுக் கொடுத்தான். அப்ப இந்த தொழுகை, இந்த அச்ச நேர தொழுகை அல்லா ரபுல் ஆலமீன் இந்த போர்க்களத்துலதான் சஹாபாக்களுக்கு சலுகையாக வழங்கினான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன போர்கள், பத்ர் மாதிரி உஹது மாதிரி பெரிய போர் அல்ல. பத்ர் மாதிரி உஹது போர் மாதிரி பெரிய போர் நடந்ததுன்னு சொன்னா அது என்ன போர்னா ஹண்டர்ட் போர்க்களம். அதை நம்ம பின்னாடி என்ன செய்வோம், அறிஞ்சு கொள்வோம். இந்த போர்க்களத்துக்கு அடுத்து நபி அவர்கள் மேற்கொண்ட ஒரு போர் தான் பனு முஸ்தலிக், முரைசிய என்று சொல்லப்படக்கூடிய குலத்தார் பனு முஸ்தலிக். பனு முஸ்தலிக் என்றும் சொல்வார்கள், முரைசிய என்றும் சொல்வார்கள். இந்த பகுதியில் நபி அவர்கள் போர்க்களத்தை மேற்கொண்டார்கள். இது எங்க இருக்குது, அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் நபி அவர்கள் கரெக்டா ஒரு சரியான ஒரு ஆய்வாளர், ஒரு சிந்தனையாளர் எப்படி தன்னுடைய கூட்டத்தை பாதுகாப்பா எல்லா வேலையும் செய்வாங்க. நபி சொல்லா சொல்ல மதினாங்கிறது கிழக்கு பகுதியில, சவுதி அரேபியாவுடைய கிழக்கு பகுதியில ஓரத்துல இருக்கிறது. இப்ப எதிரிகள் வரக்கூடியவர்களாக இருந்தா எங்க இருந்து வருவாங்க, ஒன்னு மக்காவில இருந்து வருவாங்க, அவங்களோட போருக்கு செஞ்சு ஓரளவுக்கு அவங்களோட அடக்கி இருக்கிறாங்க. இப்ப நமக்கு ஆபத்தானவங்க யாரு, மதினாவில அவங்கள சரி பண்ணியாச்சு. அது மாதிரி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கத்துபான் குலத்தார்கள் அவர்களுக்கும் நம்ம ஓரளவுக்கு சரி பண்ணியாச்சு. இப்ப நபியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மக்கா வாசிகளுக்கும் மதினா வாசிகளுக்கும் இடையில ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தார்கள் தான் இந்த பனு முஸ்தலி குலத்தார்கள். இவங்க யாருன்னா பனு முஸ்தலி குலத்தார்கள், மக்காவுக்கு நெருக்கத்துல உள்ளவங்க. இவர்களிடத்துல நபி அவர்கள் போறாங்க சஹாபாக்களோட. போகும்போது அங்கு உள்ளவர்கள் போர் செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களோட போர் செய்கிறார்கள். நபி அவர்கள் அந்த போரை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அங்க பெரிதாக எந்த உயிரும் என்ன செய்யவில்லை, மடியவில்லை. ஏன்னா பலகீனமான ஒரு கூட்டம் தானே, சஹாபாக்கள் பலமுள்ளவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கிட்டான். அவர்கள் இந்த குலத்தார்கள் பணிந்து விட்டார்கள். அந்த குலத்துடைய தலைவர் பேர் என்றால் ஹாரிஸ். அவர்களுடைய மகள்தான் ஜுவைரியா, ஜுவைரியா பின்து ஹாரிஸ், ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க பனு முஸ்தலி குலத்தார்களை சார்ந்தவர்கள். இவர்களை பற்றி ஹதீஸ்களிலே வருகிறது, வரலாற்றுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் சொல்றாங்க, ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பெண்களுக்கு தான் தெரியும். அப்ப அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஜுவைரியா அவர்கள் அழகான ஒரு பெண்மணியாக இருந்தார். பார்க்கிறவங்கன்னா அவங்களுடைய அழகை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு அழகுள்ள பெண்மணி. வயசு வந்து ஒரு 24-25 வயசு இருக்கும் அவர்களுக்கு. இந்த மாதிரி ஒரு போர்க்களம் நடந்தோனையுமே போர்க்களத்துல பிடிபட்டவங்களை எல்லாம் என்ன செய்வாங்க, அடிமைகளாக பிடிப்பாங்க. ஜுவைரியா அதாவது அந்த ஊர் மக்களுடைய தலைவருடைய மகள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாபித் இப்னு கைஃப் அவர்களுடைய பங்கில் போய் சேர்கிறார்கள். அவங்க அவங்களுக்கு கைதியாக ஒதுக்கப்படுகிறார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வந்தோடனே அவங்க கேட்டதே என்ன, கைதியா பிடிச்சிருக்கிறாங்க. வந்தோடனே முகமது அப்படிலாம் சொல்லல, ஈமான் கொண்டுட்டாங்க. வந்தோடனே நபி அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இன்னாருடைய கைதியாக நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். அவரோடு நான் எழுத்து ஒப்பந்தமும் செய்து கொண்டிருக்கிறேன். குறிப்பிட்ட பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டா என்ன நீங்க விடுதலை செஞ்சிடணும் என்று நான் எழுத்து ஒப்பந்தமும் செய்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எனக்காக நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இதைவிட சிறந்த ஒன்று உனக்கு நான் சொல்லட்டா. ஏன்னா நபி அவர்கள் ஒரு பெண்ணை முடிக்கிறார்கள் என்றால் அதுல பல்வேறு ஹிக்மத் இருக்கும். கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா அதுல பல்வேறு ஹிக்மத், பல்வேறு நன்மைகள் அவர்கள் நாடி இருக்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, இதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு சொல்லட்டா அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன, அல்லாஹ்வின் தூதரே, நீ செலுத்த வேண்டிய தொகையை உன் சார்பில் நான் செலுத்துகிறேன், நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்கிறேன், உனக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இதற்கு எனக்கு மனப்பூர்வமாக எனக்கு சம்மதம் என்று, ஏன்னா போரிட வந்து கைதியாக இருந்து இப்ப எந்த ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாங்க, ராணிங்கிற ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அப்படிதானே, ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஜாவா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய மனைவி என்பது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து. அதே ஈமான் கொண்ட காரணத்தினால அவங்களுக்கு அது கிடைக்கிறது, அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த சமூகம், இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குடும்பத்தார்கள் தான் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் சஹாபாக்களிடம் கைதிகளாக இப்ப பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க கல்யாணம் முடிச்ச செய்தி சஹாபாக்களுக்கு எல்லாம் கிடைச்சோனையுமே கைதிகளாக வச்சிருந்தவங்களை எல்லாம் சஹாபாக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க நபிகளாருடைய சம்பந்தி, அதனால உங்களை நாங்க கைதியா வைக்க மாட்டோம்னு அவ்வளவு பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கூட்டத்தாரை விடுதலை பண்ணிட்டாங்க. எப்படி பாத்தீங்களா, ஒரு போர்னு வந்து கைதிகளாக பிடிக்கப்பட்டவங்க நபிகளாருக்கு சம்பந்தியா மாறிட்டாங்க. அதனாலதான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி அந்த பனு முஸ்தலி குலத்தார்கள் சொல்லுவாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இம்ராத்தன் கானத் அஅலம பரக்கத்தன் அலா கௌமிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய சமூகத்துக்கு மிகப்பெரிய பரக்கத்துள்ளவளாக இருந்திருக்கிறார் என்றால் அது ஜுவைரியாவை தவிர யாருமே இல்லை. ஏன்னா தன்னுடைய கூட்டத்தையே பாதுகாத்திருக்கிறாங்க, தன்னுடைய சமூகத்தையே பாதுகாத்திருக்கிறாங்க. அவங்க மட்டும் இதுக்கு வரலன்னு வைங்களேன், இதை ஒத்துருக்காம வேற முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அந்த சமூகத்தார்கள் அனைவரும் காலகாலம் எப்படி இருந்திருப்பாங்க, அடிமைகளாக இருந்திருப்பாங்க. ஆனா இப்படி எல்லாம் வந்து அவங்களுடைய தந்தையும் அதுக்கப்புறம் இஸ்லாத்தை தழுவி அந்த பனு முஸ்தலிக் குலமே வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயமாக மாறியது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம், நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிகழ்வும் இந்த பனு முஸ்தலிக் போர்க்களத்துல நடந்தது. இதற்கு பிறகுதான் ஹந்தக் போர்க்களம், நபிசல்லாஸ் அவர்கள் ஹந்தக் போர்க்களத்தை என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. இன்ஷா அல்லா அது அடுத்தடுத்த உரைகள்ல நம்ம இந்த ஹந்தக் போர்க்களம்ங்கிறது ஒரு விரிவான போர், ஏன்னா அது வந்து பத்ரு போர்க்களம் மாதிரி உஹது போர்க்களம் மாதிரி ஒரு நடந்த போர். அது ஹந்தக் போர்க்களத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது, அஹ்சாபு போர் என்றும் சொல்லப்படும். அஹ்சாப் என்றால் என்ன, கூட்டுப்படைகள். மத்த போர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாராரோட நடந்தது, ஆனா இந்த ஹந்தக் அகல் போர் என்பது அனைத்து சக்திகளும் நபிகளாருக்கு எதிராக இருந்த எல்லா தீய சக்திகளும் ஒன்று சேர்ந்த போதுதான் என்னது இந்த ஹந்தக் போர்க்களம். அதனாலதான் வரலாற்றுல அதை பத்தி பல்வேறு தகவல்கள் ஹதீஸ்கள்ல குரான் வசனங்கள்ல இதுக்காக அல்லாஹ் ஒரு சூறாவே அருளி இருக்கிறான், அஹ்சாப் என்று ஒரு சூறாவே அருளி இருக்கிறான். அதை பற்றி உள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் விரிவாக அடுத்த உரையிலே அறிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.